வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் அதில் கேடிவிலெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நகைச்சுவை வாரம், இந்த வாரம் திகில் வாரம் அப்படின்னு அந்த வாரம் பூரா அந்த ஒரு குறிப்பிட்ட ஜானரில் இருக்கிற படங்களாக போடுவாங்க. அதே மாதிரி போன வாரம் எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வெப்சீரீஸ் வாரம், அதாவது நிறைய தமிழ் வெப்சீரீஸ் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அதை பார்க்குறதுக்கான நேரமோ சந்தர்ப்பமோ அமையலை. ஸோ இந்த வாரம் நல்லாவே அமைஞ்சு நேரம் கூடி வந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் முதல்ல பார்த்த நல்ல ஒரு முதல்ல பார்த்த வெப்சீரீஸ் வந்து ஒரு நல்ல வெப்சீரீஸாக அமைஞ்சதுனால சரி மீதி இருக்கிறதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தேன். எல்லாமே ஒரு மூணு நாள் பார்த்தேன். நான் பார்த்து முடித்ததுக்கப்புறமா இருக்கிறதுலே சிறந்த வெப்சீரீஸ் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னுடைய கருத்து, அது கடைசியாக சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கும் இது எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் வெப்சீரீஸுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் வருது. அதுலேயும் நல்லா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிலது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு சில ஜானரில் ஒரு சில மாதிரி வருது. நான் வந்து குறிப்பாக வந்து கொஞ்சம் டிடெக்டிவ் மாதிரியோ இல்லை மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியோ த்ரில்லர் மாதிரியான வெப்சீரீஸாக தான் நான் பொதுவாக இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் தமிழில் எதிர்பார்த்துட்ருந்தேன். அதே மாதிரி ரேக்கெட் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த கொரியன் பேட்மிண்டன் சீரீஸும் நடுவில் ரெண்டு எபிசோடு வந்துச்சு, அதையும் பார்த்துட்ருந்தேன். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் பார்த்த வெப்சீரீஸ் வந்து முதல்ல பார்த்தது வந்து த நவம்பர் ஸ்டோரி. இது வந்து ஹாட் ஸ்டாரில் போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 7 எபிசோடு பக்கம் இருக்குது, ஓவராலாக ஒரு 4.5 hours பக்கம் ஓடுது. இதில் தமன்னா, பசுபதி, ஜிஎம் குமார் இவங்க மூணு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ். ஜிஎம் குமார் வந்து அவன் இவனில் ஒரு தாத்தா வருவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசுபதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல நடிப்பார். தமன்னா இப்போ வந்து வெவ்வேறு ரோல்ஸ், அதாவது நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக், இல்லைன்னா ஹீரோயினை மட்டுமே வச்சு இருக்கிற, இல்லை முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிற நிறைய படங்கள்லேயும் அவங்க வந்து நடிச்சிட்டு வராங்க. இப்போது கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே அவங்க அதை ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நயன்தாரா லெவலுக்கு இல்லைனாலும் அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரியிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சகிக்காது, ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டப்பிங்கும் சரி இருக்காது, ஆக்டிங்கும் ரொம்ப ஓவர் ரியாக்டிங் மாதிரி இருக்கும். சரி ஓகே, எல்லோரும் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே பிரமாதமாக நடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்து இப்போ வந்து இந்த லெவலுக்கு அவங்களுக்குன்னு நல்லா வளர்ந்துட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு நயன்தாராக்கு அப்புறம் தமன்னாவை சொல்லலாம், கோஸ் த்ரிஷா எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்தவங்கள இப்போ காஜல் அகர்வால்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. ஸோ அந்த ஒரு இது வகையில் பார்த்திங்கன்னா தமன்னா நல்லா ஒரு அட்லீஸ்ட் அவங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முயற்சி கொடுக்குறாங்க. அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியான ஒரு வெப்சீரீஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேக் தெரிஞ்சுது, அவங்க டப்பிங் சரி சுத்தமாக சரியில்லை தமன்னாவோடது. அப்புறம் வந்து என்ன காரணம்னு தெரில, ஃபுல்லாக வெப்சீரீஸில் நிறைய இடத்துல இந்த ஆரஞ்சு டின்ட்டு போட்டு விட்டாங்க. அது யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேடு கொடுத்தா நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இந்த கந்தசாமி படம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் டின்ட்டு போட்டு விட்டால் யாரோ ஸ்டைலாக இருக்கும்னு யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு கோடிங், ஒரு கோடராக வராங்க, அதாவது ஒரு ஹேக் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் மாதிரி வராங்க. ஆனால் அதுக்காக நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அதெல்லாம் பஞ்சியாக இல்லை. கதைன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு வீடை வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு பழைய வீடு, அது சென்னையில் ஒரு பழைய வீடை விற்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஆளுங்களை வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே வாங்க மாட்டுறாங்க. ஏன்னா இவங்களோட தமன்னாவோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, அவர் ஒரு க்ரைம் ரைட்டர். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் மாதிரியான விஷயம் நடக்குது. ஸோ அவர் மென்டலி ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வீடை விற்க ஒத்துக்க மாட்டுறாரு, கையெழுத்து போட மாட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு சரி பண்ணணும்னா ஒரு தெரப்பி ஒன்று பண்ணணும், அதுக்கு 80 lakhs தேவைப்படும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தமன்னா எப்படியாவது வீடை விற்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் அந்த வீட்டில் ஒரு மர்டர் நடந்துருது. அந்த மர்டர் நடக்குது, அந்த இறந்த நபர் பக்கத்தில் இவங்க அப்பா உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவங்க அப்பா பண்ணாங்களா இல்லை வேறு யார் பண்ணாங்க அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இறந்து போனவங்க மேலே தமன்னா பெயிண்ட்டை ஊற்றிடுறாங்க. ஸோ தட் யாராவது வந்து ஃபாரன்சிக்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து இந்த விஷயம் நடக்குது வந்து 16 நவம்பர். ஒரு ஒரு வருஷமும் 16 நவம்பர் வந்து அவங்க அப்பா வந்து இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரெடிஷனாக வச்சுருந்துருக்காரு. ஸோ இதே மாதிரி 16 நவம்பர் நடக்கிற இன்னும் ஒரு சில மர்மமான இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் கோர்த்து இந்த 16 நவம்பர் என்ன நடந்துச்சு, இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கதை சூழல் ரொம்ப நல்ல, அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கதை நல்லா சூடு பிடிக்குது. ஸோ பசுபதி வந்து இதில் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒரு டாக்டராக வராரு. அவர் வந்து இந்த மர்டர் நடக்கிற பக்கத்து வீட்டில் அவர் தங்கியிருக்காரு. ஸோ அவர் இதில் எப்படி இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கொலை யார் பண்ணால் அவங்க மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இதோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த 16 நவம்பர் நடந்ததுக்கான லிங்க்கு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா டீட்டெயில்டாக நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் இருக்குது, நடுவில் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா த்ரில்லிங்காக போகுது. இந்த பசுபதியோட கேரக்டர், அவரோட ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல, அதாவது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, பசங்களோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். வயலன்ஸ்னால் கொஞ்சம் கோரான விஷயங்களை காட்டுறாங்க, கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தான் பார்க்க வேண்டிய இது மாதிரி இருக்குது. அதை கொலை அந்த மாதிரி இல்லை, ஆனால் நிறைய ரத்தம், சில நம்மளை நம்ம ரொம்ப சந்திக்காத சில விஷயங்களை இந்த வெப்சீரிஸ் மூலமாக காமிச்சிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வழக்கம் போல் காமிச்சிருந்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் ரொம்ப இழுத்தடிச்சு போர் அடிச்சிட்டாங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் இந்த சீரீஸ் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கொஞ்ச நேரம், லாஸ்ட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் நடுவில் ஃபுல்லாக உங்களை எங்கேஜாக வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இது யார் பண்ணாங்கன்னு கூட சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதை சொன்ன விதமும் அதுக்கப்புறமா நடக்கிற ஆஃப்டர் மேத்தும் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக, இன்ஃபேக்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி சீரீஸில் நடிச்சிருந்தாங்க. ஜெய், அவங்க வாணி போஜன் அவங்களாம் நடிச்சிருந்துருப்பாங்க. அதுவும் ஹாட் ஸ்டாரில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன் ஃபீல்டு காமெடின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ அவங்களோட பேர் நான் வந்து இந்த வெப்சீரீஸில் பார்த்தேன், ஆனால் ஆள் எனக்கு அடையாளமே தெரில. அவங்களும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. முன்னாடி அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு நல்ல பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நல்ல சூப்பராக இவால்வ் ஆகிட்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ இந்த வெப்சீரீஸை பாருங்கள். அட்டஸ்டிச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம். மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது நான் ரொம்ப நாளாகவே, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்விட்டரில் நான் ஒரு இதாக விஷயமாக பார்த்துட்ருக்கும்போது இரு துருவம் அப்படின்னு நந்தா நடித்த ஒரு வெப்சீரீஸ், 2019 சோனி லைவில் இந்த வெப்சீரீஸ் இருக்குது, ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் இதையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடச்சிது. இது வந்து ஒரு 9 எபிசோடு, கிட்டத்தட்ட மொத்தமாக 4 மணி நேரம் பக்கம் வருது, 3.5-4 மணி நேரம் வருது. இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. நந்தா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, ஒரு கொலை ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு வாரத்தில் இன்னொரு கொலை நடக்குது. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் நடக்கும்போது அவருக்கு வந்து இது ஒருவேளை சீரியல் கில்லராக இருக்குமோ அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சேகரித்து நல்ல டீட்டெயில்டாக எடுத்திருக்காங்க இந்த வெப்சீரீஸ் பார்த்திங்கன்னா. இதுலேயும் முதல்ல கொஞ்சம் புரியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து இவருக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இவருக்கு ஒய்ஃபாக அபிராமி நடிச்சிருக்காங்க, பிக் பாஸ் ஃபேம் அபிராமி. ஸோ 2019 இது வந்திருக்கு, ரொம்ப நாளாக கண்ணில் படலை, இப்போ தான் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. ஒரு சைக்கோ கில்லர் ஒரு 3-4 பேரை கொலை பண்ணியிருக்கான். ஸோ யார் பண்ணால், எதுக்காக பண்ணால், எப்படி அவனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை களம் ரொம்ப நல்ல டீட்டெயில்டாக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மர்டர் நடக்குது, அந்த வீட்டுக்கு இவர் இன்ஸ்பெக்டர் வந்து இவர் செக் பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில் க்ளவுஸு, காலுக்கு மாட்டிக்கிற அந்த க்ளவுஸ் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஒரு கவர் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாட்டிட்டு தான் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். பொதுவான படங்களில் நம்ம இதை பார்க்கவே மாட்டோம், அப்படியே போலீஸ் வருவாங்க, அப்படியே உள்ளே வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல டீட்டெயில்டாக அழகாக காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் பக்கத்தில் இதுலேயும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சைக்கோ கில்லரை அவன் ஏன் வந்து அந்த மாதிரி கொலைகள் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேக் ஸ்டோரி போட்டு காமிச்சிருக்காங்க. இந்தந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதனால் அவன் இந்த மாதிரி ஆகிறான் அப்படின்னு. இது என்னமோ அந்த இடம் எனக்கு சரியாக ஒட்டலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நான் வந்து ஓகே என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மங்காத்த படத்தில் அஜித் மாதிரி அவன் வந்து அந்த படத்தில் வில்லன், ஹீரோ கிடையாது வில்லன். அவன் ஏன் அந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சி அலையிறான், அவன் ஏன் அந்த மாதிரி வெறி கொண்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான எந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனும் படத்தில் கிடையாது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி சொல்லி அவனையும் வந்து ஒரு நல்லவனாக காமிக்கணும்னோ இல்லை நியாயப்படுத்தணும்னா அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் சில நேரங்களில் அது மாதிரி காமிக்கிறதுல மேபி கொஞ்சம் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு சைக்கோ கில்லர் ஒரு மாதிரி சீரியல் கில்லர் மோடுக்கு போயாச்சுன்னா அவனுக்கு அந்த மாதிரி விளக்கம் தரணும்னு அவசியம் இல்லை. அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான் அப்படின்னு கூட விட்டுறலாம். சரி, இதை சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ரைட்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ, டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ, ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாரோ, அதை பொறுத்து தான் ஒரு ஒரு வெப்சீரிஸு ஒரு படமும் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த விதமான ஒரு தயவதாச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அவனுக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருந்தாலும் அவன் செய்கிறது தப்பு தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறமா அவனோட ஸ்டோரியை சொல்கிறதுனால அந்த வெப்சீரிஸோட இல்லை அந்த படத்தோட பேச தான் கம்மி பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரியான லீட்ஸ் கொடுக்கல, அதுக்கேற்ற மாதிரி எந்த விஷயமும் சொல்லாததுனால எனக்கு அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு சில்ஸ் எதுவும் கொடுக்கல. அது ஓகேவாக தான் இருந்துச்சே தவிர ரொம்ப கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்ல முடியாது. பட் நெவர்தலஸ் இந்த த வே தே ஹவ் டேக்கன் இந்த ஹோல் வெப்சீரிஸை வந்து எப்படி கொண்டு போயிருந்தாங்க, அந்த போலீஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை வச்சு இந்த ஒரு சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இதுவும் நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு 3.5 hours to 4 hours ஓடுது. ஃபுல்லாக எங்கேஜிங்காக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு விஷயம், அதாவது ஒரு சில வெப்சீரிஸ் இல்லை ஒரு படங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்டர்வியூ சுந்தர்சியோட இன்டர்வியூ பார்த்தேன். சுந்தர்சியோ ஆர்யாவோ யாரோ ஆர்யா சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு படம் ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மோனோட்டோனஸாக எடுத்தால் அது ஒரு ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு போர்டம் தந்துடும். அது என்ன தான் அது வந்து டிடெக்டிவ் மாதிரி ஒரு த்ரில்லிங் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அங்கங்கே காமெடி வேணும். ஸோ இதுலேயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கங்கே காமெடி பண்ணுவார். இருந்தாலும் படத்தில் வந்து ஒரே மோடாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரொம்ப மோனோட்டோனஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தமிழில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு த்ரில்லர் மாதிரியான வெப்சீரிஸில் கண்டிப்பாக இதை வந்து ரெக்கமெண்டட். இது வரைக்கும் வந்ததில் இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இதுவும் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் வெப்சீரிஸ்ன்னு நான் சொல்லுவேன். பார்த்துட்டு இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து இதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஈவன் மேர் ஆஃப் ஈஸ்டான் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அதுவும் டிடெக்டிவ் த்ரில்லர் தான், அதுலேயும் நிறைய ஸ்லோனஸ் இருந்துச்சு. பட் ஃபார் சம் ரீசன் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மைண்டுக்குள்ளே கொஞ்சம் இங்கிலீஷ் சீரீஸ்னால் நம்ம வந்து மன்னிச்சுறது உண்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் படம் வந்திருக்கு, மார்க் வால்பர்க் நடிச்சிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா லிங்கா கிளைமேக்ஸில் வர ஒரு சீன் மாதிரி ஒன்று வருது, அதெல்லாம் அடுத்த வாரம் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ ஹாலிவுட்டில் இங்கிலீஷில் கொரியனில் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க. இந்த மிஷின் கன்னை வச்சு சுடுறது, அப்படியே ஹீரோ ஓடி தப்பிக்கிறது, இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தில் வந்தால் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை, மன்னிச்சிடுறோம். ஆனால் அதுவே தமிழ் படங்களில் வந்தால் நம்ம ஏதோ பெரிய குறையாக சொல்கிறோம், அது நம்ம அப்படியே வந்து பழக்கப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்காமல் இந்த வெப்சீரிஸையும் வந்து நம்ம அதாவது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுன்னா நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சில குறைகளை நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த வெப்சீரிஸில். இது ரெண்டும் பார்த்தாச்சு, ரெண்டுமே மர்டர் மிஸ்ட்ரி. மூணாவதாக ஒரு வெப்சீரிஸ் என்னோடய லிஸ்ட்டில் இருந்துச்சு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின். இது வந்து கௌதம் மேனனும் இன்னொரு டைரக்டர், அவர் பேர் மறந்துட்டேன், ரெண்டு பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண குயின். இது வந்து ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு மாதிரின்னு சொல்லலாம். கொஞ்சம் நிறையவே ஃபிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில், ஸோ அந்த வரலாறை வந்து இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, குயினில் வந்து இதுவும் 2019 வந்தது தான் நினைக்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வெப்சீரீஸ் நல்ல ரெனவுடு ஒரு வெப்சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது வந்து எம்எக்ஸ் பிளேயரில் இருக்குது, இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது ரெண்டு லாங்குவேஜ் அதாவது ரெண்டு மீடியமில் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் தமிழ், இன்னொன்று வந்து வெறும் தமிழ். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் தமிழ் தான் வந்து ஒரிஜினல். ஸோ அதில் வர இங்கிலீஷ் டைலாக் எல்லாமே வந்து இந்த தமிழில் வந்து தமிழ் எபிசோட்ஸில் வந்து டப் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து இங்கிலீஷ் தமிழில் தான் பார்த்தேன். இங்கிலீஷ் தமிழில் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இங்கிலீஷ் இருக்குது, இருந்தாலும் அது ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதை பார்த்தேன். சில இடத்துல ஃபோர்ஸ்டு மாதிரி தெரிஞ்சது, தேவையில்லை இந்த இடத்துல. அதாவது ஒரு அதாவது நல்லா எடுத்திருக்காங்க இந்த வெப்சீரீஸும் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ரெண்டு வெப்சீரீஸும் பார்த்துட்டு, மர்டர் மிஸ்ட்ரி ரெண்டையும் பார்த்துட்டு, இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக பேஸில் வந்து பயங்கர ஸ்லோனஸ், பயங்கர ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நல்ல ரைட்டிங் நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், ஏன்னா நிறைய நல்ல லீடிங் ஆக்டர்ஸை போட்டிருக்காங்க. மியூசிக் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதாவது அந்த வெப்சீரிஸோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணலையே தவிர எந்த இடத்துலையுமே அது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லவே முடியல. அதே மாதிரி டைரக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிப்பிக்கல் ட்ராமா மாதிரியான ஒரு டைரக்ஷன் தான். ரொம்ப பேசியாவோ ஃப்ளாஷியாவோ எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி மேபி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு வகையில் எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா இப்போ தலைவின்னு ஒரு படம் வருது, கங்கனா ரனால்ட் நடிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தாலே தெரியுது படம் வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. நிறையா மாஸ் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு ரிவெஞ்சு கொடுக்கணுன்னாலுமே அதுக்கு ஒரு 2-3 எபிசோடு ஆகுது. நல்ல பேஸ் கொடுத்து மொத்தம் 11 எபிசோடு. இதில் மொதல் 4 எபிசோடு வந்து அனிகா நடிச்சிருக்காங்க, அதாவது ஜெயலலிதாவோட குழந்தை பருவத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஒரு 4 எபிசோடில் இன்னொரு ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஏஜ் ஒரு ஏஜ் 30 மேலே காட்டும் போது ரம்யா கிருஷ்ணனை காட்டுறாங்க. ரம்யா கிருஷ்ணன் சொல்லவே தேவையில்லை, அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வெப்சீரீஸ் பார்க்கும்போது என்ன தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நான் கொஞ்சம் ஹுக்டாக பார்த்தேன். கண்டிப்பாக பேசிங் வைஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பாலிட்டிக்ஸு இல்லை ஜெயலலிதாவோட கரியரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு விதமாக நினச்சிருந்தேன் இந்த சீரீஸை வந்து நிறைய எம்ஜிஆர் சம்மந்தமாக காட்ட போகிறாங்க அந்த மாதிரி நான் ஒரு இம்ப்ரெஷனில் இருந்தேன். எல்லாத்தையுமே சுக்குநூறாக அடித்து நொறுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஜெயலலிதா பற்றி தான் காமிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட அவங்க வந்து லவ் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் சத்தியமாக நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் அது ரூமருன்னா எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அந்த ரூமரை நல்லா ஃபிக்ஷனலைஸ் பண்ணி வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆகிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை காட்டுறாங்க. அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணனோட வாய்ஸ் மாடுலேஷன் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது சிம்மி அகர்வால் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஜெயலலிதாவை உண்மையிலே ஒரு 1 ஹவருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது யூடியூப்பில் இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். அது வந்து நான் இந்த 11 எபிசோடு பார்த்துட்டு 12th எபிசோடு மாதிரி நினச்சிட்டு அந்த ஃபுல் இன்டர்வியூவும் பார்த்தேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வெப்சீரீஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இன்டர்வியூவர் வந்து ரம்யா கிருஷ்ணன் அதாவது ஜெயலலிதாவை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஒரு சில மெமரிஸை சொல்கிறாங்க, அது சொல்லும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் போட்டு நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது லைவ் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவங்க மெமரிஸ் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த வெப்சீரிஸ் வந்து இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அதான் சொல்கிறேன், டைரக்ஷன் வைஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும், இல்லை ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம எல்லோரும் நினைக்கிறதுக்கு நேர் மாறாக இதில் வந்து நிறைய அவங்க வந்து எம்ஜிஆர் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் காமிக்கிறாங்க. அவர் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ டாமினண்ட்டாக இருந்திருக்காரு, எப்படி இவங்களை வேறு படத்தில் நடிக்க விடாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் இதில் காட்டுறதோட ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அவர் நிறைய இடத்துல வந்த மாதிரி தெரியலை. எல்லாருமே மெயின் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, எக்ஸப்ட் சோனியா அகர்வால். அது என்னன்னு எனக்கு தெரியல, அது வந்து அவங்க அவங்க அம்மாவாக நடிச்சிருக்காங்க, சின்ன வயசு அனிகாவோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. எனக்கு அதில் என்னவோ ரொம்ப உடன்பாடு இல்லை. எப்போவுமே நான் சோனியா அகர்வாலை ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸாக நான் நினச்சதும் இல்லை. இதில் அவங்க ஓகேவாக தான் பண்ணியிருக்காங்க. மித்தபடி சைடு கேரக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். மித்தபடி இதில் வந்து நான் பார்த்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அதுக்கப்புறமா விக்கிபீடியாவில் பார்க்கும்போது நான் வந்து உண்மையிலே ஸ்டன் ஆகிட்டேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 28 படங்கள் வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1966 சம்திங் அந்த மாதிரி தான். டில் 1975-1976 கிட்டத்தட்ட 120 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ஒரு சில வருஷம் நான் பார்த்தேன்னா 1968 பார்த்தீங்கன்னா 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 1966 17 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எல்லா லீட் ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க அந்த டைமில், சிவாஜி கூட, அதே மாதிரி ரவிச்சந்திரன் கூட. அந்த டைமில் இருந்த எல்லா ஃபேமஸான டாப் ஹீரோஸ் தமிழ் ப்ளஸ் தெலுங்கு ரெண்டுலேயுமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு டாப் ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வெப்சீரீஸில் அவங்க பாலிடிக்ஸுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி அந்த வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்களே தவிர அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க இதெல்லாம் காட்டலை. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க பாலிடிக்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நான்லாம் பிறந்துட்டேன், ஓரளவுக்கு ஐடியா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க பாலிடிக்ஸுக்கு என்ட்ரி ஆகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர்னா யார் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லை. மேபி உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இதை பற்றி பார்க்குறதுக்கு. நிறைய கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ட்ராமா ஒரு பொருட்டாக இல்லை, உங்களால் ஸ்லோ பேஸ் பார்க்க முடியும். ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அயன் லேடி எப்படி உருவானாங்க, எப்படி அவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனாங்க, என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபிக்ஷன் எடுத்துகிட்டு பார்த்தாலும் ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன். இதுதான் ஜெயலலிதாவோட கதை அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரினாலே அப்போ அப்படி தாங்க, எல்லாருமே இந்த என்ன சொல்ல ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும், 1860s என்ன நடந்துச்சு, 1850s என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும். எவனோ ஒருத்தன் எழுதி வைக்கிறத நம்ம நம்பிகிட்டு இருக்கோம். இந்த இம்சை அரசனில் வடிவேல் ஒரு ஃபோட்டோக்கு நிற்பார் தெரியுமா, ஒருத்தன் முன்னாடி பாடி பில்டரை வச்சுட்டு இவர் பின்னாடி மூஞ்சி மட்டும் வச்சுட்டு படம் வரைவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நம்ப வேண்டிதான், வேறு வழி இல்லையே. இதுதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாலே கதை கதையாக விடுறானுங்க, மீடியாவே நம்ப முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நல்ல, இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக எடுத்துகிட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஜேர்னியாக, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியாக, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஐயங்கார் பொண்ணு, ஒரு வீட்டில் இருந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் எப்படி வராங்க, எப்படி சிஎம் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த ஜேர்னியை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இது ஒரு ட்ரை கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு, ஒரு ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஸோ 11 எபிசோடு ஆல்மோஸ்ட் 10.5 hours அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோடையும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மர்டர் மிஸ்ட்ரியான ஒரு த்ரில்லர் வெப்சீரிஸ், இந்த நவம்பர் ஸ்டோரியாக இருக்கட்டும், இரு துருவமாக இருக்கட்டும். அது ரெண்டுலேயுமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டு வெப்சீரிஸ்லையுமே ஒரு ஒரு எபிசோடும் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதோட ரிசம்பிளன்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. 1996-1997 ரிலீஸ் ஆன மர்மதேசம் விடாது கருப்பு. இன்னைய வரைக்கும் நான் சொல்கிறேன், மர்மதேசம் மாதிரியான ஒரு டாப் வெப்சீரிஸ் தமிழில் கிடையவே கிடையாது. யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, கவிதாலயாவோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பித்து தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு ஒரு எபிசோடும் ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் தான், ஒரு 79-80 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரமாதமான வெப்சீரிஸுங்க இதை அடிச்சுக்க. இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் அதுவும் மர்டர் மிஸ்ட்ரி கிடையவே கிடையாது. அது வந்த டைம் பீரியட் பாருங்கள், 1996-1997 ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் பேக். அதில் காமிச்ச கான்செப்ட்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நான் சின்ன வயசில் டிவியில் போடும்போதே வார வாரம் பார்ப்பேன். அந்த வெப்சீரிஸில் இதே மாதிரி தான், அன்று அப்படின்னு ஒரு வாரம் காமிப்பாங்க, அதுக்கு அடுத்த வாரம் இன்று அப்படின்னு ஒரு நாள் காட்டுவாங்க. சரி நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்று நடந்ததில் எல்லாம் ஒரே நாளில் போடுவாங்க, அப்புறம் இன்று நடந்ததெல்லாம் இன்னொரு நாள் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய கான்செப்ட், சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது சந்திரமுகி அன்னியன்லாம் எப்போங்க வந்துச்சு, இந்த இதில் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியை வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. ஆக்டர்ஸ்லாம் சரி, அதாவது அந்த ஒரு ரிவீலிங் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துடும் நமக்கு. அந்த ரிவீலிங் எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ் ஒரு 70th எபிசோட்ஸ்க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா பின்னி மிரட்டிருப்பாங்க. அந்த பழைய எபிசோட்ஸில் வந்து ஒரு பாட்டி வருவாங்க, அந்த பாட்டியை பார்த்தாலே பயமாக இருக்கும். பேய்க்கு கூட நம்ம பயப்பட மாட்டோம், அந்த பாட்டிக்கு அவ்வளோ பயப்படுவோம். அந்த கருப்புக்கு கூட அவ்வளோ பயப்பட மாட்டோம், அந்த பாட்டிக்கு அவ்வளோ பயப்படுவோம். அந்த பாட்டி அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும், அந்த பாட்டியை பார்த்தாலே ஒரு சின்ன பையனை மிரட்டிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நல்லா பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி வைஸ், ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி நடிச்சிருப்பாங்க, பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அன்னையிலேருந்து ஃபேமிலி மேன் 2 வரைக்கும் அவங்க அப்படியே இருக்காங்க, அப்புறம் நடிப்பாங்க அவங்க. சேத்தன் தான் அதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். அதாவது நான் வந்து IMDb-ல நான் வந்து பொதுவாக ரேட் பண்ணுறது வழக்கம். ஸோ ஒரு ஒரு வெப்சீரிஸோ படமாக பார்த்து முடிச்சுட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருவேன். ஷேர்லாம் பண்ணுறதில்ல, ரேட்டிங்கை போட்டுருவேன். நான் 10 கொடுத்த ஒன்று, வெரி ஃபியூ ஆஃப் மூவிஸ் ஆர் வெப்சீரிஸில் வந்து இதுவும் ஒன்று. ஏன்னா எனக்கு அது பார்த்துட்டு சின்ன வயசில் பார்க்கும்போதும் சரி, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்பயும் சரி, கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டு வெப்சீரிஸையும் பார்த்துட்டு கூட எனக்கு திருப்பி அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. 70th எபிசோடுக்கு அப்புறமா ஒரு 4-5 எபிசோடு தொடர்ந்து பார்த்தேன். அதே சில்ஸ், அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு பயங்கரமான வெப்சீரிஸு. இன்ஃபேக்ட் அதில் டேரக்டர் நாகா, அவர் வந்து இந்த மாதிரி நிறைய திகில் நாடகங்கள் அந்த மாதிரி எடுக்கிற ஒரு டேரக்டர், அவரோட பெஸ்ட்டும் இதுன்னு சொல்லலாம். அவர் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார், இதோட ஒரு செகண்ட் டைம் வியூவிங் தேர்ட் டைம் வியூவிங்கில் வந்து உங்களுக்கு வேறு வேறு டீட்டெயில்ஸ் தெரியும், இந்த சீரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு வேறு புதுசாக தெரியும் அப்படின்னு சொன்னார். உண்மை, அது ரொம்பவே உண்மை. நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல அப்படின்னா இந்த ஃபேன்சியான வெப்சீரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ போன எபிசோடில் நம்ம வந்து சில வியர்டான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து இப்போ வந்து பேரமௌண்ட் ப்ளஸில் த இன்ஃபினிட் ரிலீஸ் ஆயிருக்கு, மார்க் வால்பர்க் நடிச்சிருக்காரு, பயங்கர கிரேசியான ஒரு கதை. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டீவ் மார்ட்டினோட ஒரு படம் பார்த்தேன், பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், பிரமாதமான படம். ஸோ இது ரெண்டுமே நம்ம அடுத்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் புதுசாக நிறைய ரிலீஸஸ் வந்திருக்கு, ஸோ அதுவும் நான் பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.